ஓம் சாந்தி. 5/5/2026. இனிமையான குழந்தைகளே, சுகம் அமைதியின் வரதானம் ஒரு தந்தையிடமிருந்து மட்டுமே கிடைக்கிறது, எந்த தேகதாரியிடமிருந்தும் கிடைக்காது. பாபா உங்களுக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காண்பிக்க வந்துள்ளார். கேள்வி: தந்தையுடன் கூடவே செல்வதற்கும் பிறகு சத்யுக ஆரம்பத்தில் வருவதற்குமான முயற்சி என்ன? பதில்: தந்தையின் கூடவே செல்ல வேண்டும் என்றால் முழுமையாக தூய்மையாக ஆக வேண்டும். சத்யுக ஆரம்பத்தில் வர வேண்டும் என்றால் மற்ற தொடர்புகளிலிருந்து புத்தியின் நினைவை துண்டித்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். ஆத்ம உணர்வுடையவராக அவசியமாக வேண்டும். ஒரு தந்தையின் வழிப்படி நடந்தீர்கள் என்றால் உயர்ந்த பதவிக்கான உரிமை கிடைத்துவிடும். பாடல்: கண் இல்லாதவர்களுக்கு வழி காண்பியுங்கள். ஓம் சாந்தி. இந்த பாடலை பாடியது யார்? குழந்தைகள். ஏனென்றால் தந்தையோ ஒரே ஒருவர் ஆவார், அவருக்குதான் படைப்பவர் என்று கூறப்படுகிறது. படைப்புகள் படைப்பவரை அழைக்கிறார்கள். பக்தி மார்க்கத்திலோ உங்களுக்கு இரண்டு தந்தைகள் இருக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைத்துள்ளார். ஒன்று லௌகீக தந்தை, மற்றொன்று பரலௌகீக தந்தை ஆவார். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருவர் ஆவார். ஒரு தந்தை ஆகும் பொழுது அனைத்து ஆத்மாக்களும் தங்களை சகோதரர்கள் என்று கூறுகிறார்கள். அந்த தந்தையை ஓ இறை தந்தையே, ஓ பரமபிதா, கருணை காண்பியுங்கள், மன்னித்து விடுங்கள் என்று அழைக்கிறார்கள். பக்தர்களை காப்பவர் ஒரே ஒரு பகவான் மட்டுமே ஆவார். நமக்கு இரண்டு தந்தையர் இருக்கிறார்கள் என்பதை முதன் முதலில் புரிய வைக்க வேண்டும். இப்பொழுது பரலௌகீக தந்தை அனைவருக்கும் ஒருவர், மற்றபடி லௌகீக தந்தை ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஆவார். இப்பொழுது லௌகீக தந்தை பெரியவரா அல்லது பரலௌகீக தந்தை பெரியவரா? லௌகீக தந்தையை ஒரு பொழுதும் பகவான் அல்லது பரமபிதா என்று அழைக்க மாட்டார்கள். ஆத்மாவின் தந்தை ஒரே ஒரு பரமபிதா, பரமாத்மா ஆவார். ஆத்மாவின் பெயர் ஒரு பொழுது மாறுவது இல்லை, ஷரீரத்தின் பெயர் மாறுகிறது. ஆத்மா பல்வேறு ஷரீரங்கள் எடுத்து தனது பாகத்தை நடிக்கிறது, அதாவது மறுபிறவி எடுக்கிறது. கடைசியில் எவ்வளவு பிறவிகள் கிடைக்கிறது என்பதையும் தந்தை வந்து புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் உங்கள் பிறவிகள் பற்றி அறியாமல் உள்ளீர்கள். தந்தை பாரதத்தில்தான் வருகிறார். அவரது பெயர் சிவன் என்பதாகும். சிவன் பரமாத்மா ஆவார் என்பதை புரிந்துள்ளீர்கள். சிவஜெயந்தி அல்லது சிவராத்திரி கூட கொண்டாடுகிறார்கள். அவர் நிராகாரமானவர் ஆவார். எப்படி? ஆத்மா கூட நிராகாரமானது. நிராகார நிலையிலிருந்து பாகத்தை நடிப்பதற்காக சாகாரத்தில் வருகிறது. இப்பொழுது நிராகார சிவனும் ஷரீரம் இல்லாமல் பாகத்தை நடிக்க முடியாது. மனிதர்கள் இந்த விஷயங்களை சிறிதும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், கண்ணில்லாமல் இருக்கிறார்கள். இந்த ஷரீரத்தினுடைய இரண்டு கண்கள் அனைவருக்கும் உள்ளது, மூன்றாவது ஞானக்கண் ஆத்மாவிற்கு இல்லை. அதற்கு திவ்ய திருஷ்டி என்று கூறுகிறார்கள். ஆத்மா தன்னுடைய தந்தையை மறந்துவிட்டுள்ளது. எனவே கண் இல்லாதவருக்கு வழி கூறுங்கள் என்று அழைக்கிறார்கள். எங்கு செல்வதற்கான வழி? சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழி. அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் சத்குரு ஒரே ஒருவர் ஆவார். மனிதர்கள் மனிதர்களுக்கு குருவாகி சத்கதி அளிக்க முடியாது. தானும் சத்கதி அடைவது இல்லை, மற்றவர்களுக்கு அளிப்பதும் இல்லை. ஒரு தந்தை தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். அந்த தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும். எந்த ஒரு மனிதனும் சதா காலத்திற்கு முக்தி ஜீவன் முக்தி அமைதி மற்றும் சுகத்தை கொடுக்க முடியாது என்று தந்தை புரிய வைக்கிறார். சுகம் அமைதியின் வரதானத்தை தான் ஒரு தந்தை அளிக்க முடியும், மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. பாரதவாசிகள் சதோபிரதானமாக இருக்கும் பொழுது சத்தியுகத்தினராக ஸ்வர்கவாசியாக இருந்தார்கள். ஆத்மா தூய்மையாக இருந்தது. ஆத்மாக்கள் தூய்மையாக சதோபிரதானமாக இருந்த பொழுது பாரதம் சொர்க்கம் என்று அழைக்கப்பட்டது. உண்மையில் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னால் பாரதம் சொர்க்கமாக சதோ பிரதானமாக இருந்தது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது கலியுக கடைசியாகும். இதற்கு நரகம் என்று கூறப்படுகிறது. இதே பாரதம் ஸ்வர்கமாக இருக்கும் பொழுது மிகவும் செல்வந்தராக இருந்தது. வைர வைடூரியங்களின் அரண்மனை இருந்தது. தந்தை குழந்தைகளுக்கு நினைவூட்டுகிறார். சத்தியுக ஆரம்பத்தில் இந்த லட்சுமி நாராயணருடைய அரசாட்சி இருந்தது. அதற்கு சொர்க்கம் வைகுண்டம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுதோ சொர்க்கம் இல்லை என்பதை தந்தை புரிய வைக்கிறார். பாபா பாரதத்தில் தான் வருகிறார். நிராகார சிவனுக்கு ஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. ஆத்மாக்களாகிய நமது தந்தை சிவனாவார். அவருக்கு நாம் ஜெயந்தி கொண்டாடுகிறோம். தந்தையின் சரித்திரத்தையும் அறியாமல் உள்ளார்கள். துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்கிறார்கள் என்று பாடப்படுகிறது. ஓ இறை தந்தையே, கருணை புரியுங்கள் என்று அழைக்கிறார்கள். நாங்கள் மிகவும் துக்கமுடையவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இது ராவண ராஜ்யம். வருடா வருடம் ராவணனை எரிக்கிறார்கள் அல்லவா? ஆனால் 10 தலைகள் உடைய ராவணன் என்பது என்ன பொருள் என்று யாருக்குமே தெரியாது. நாம் ஏன் அவனை எரிக்கிறோம்? அவனது குடும்பாவியை செய்து எரிக்கும் வகையில் அவன் எப்பேற்பட்ட எதிரியாவான் என்று பாரதவாசிகள் முற்றிலும் அறியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஞானத்தின் 3வது கண் இல்லை. அதனால்தான் ராமராஜ்யத்தை வேண்டுகிறார்கள். 5 விகாரங்கள் பெண்களிடமும் 5 விகாரங்கள் ஆண்களிடமும் உள்ளது. எனவே இதற்கு ராவண சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. இந்த ராவணன் என்ற 5 விகாரங்கள் தான் பெரியதிலும் பெரிய எதிரிகள் ஆகும். இதற்கு கொடும்பாவி செய்து எரிக்கிறார்கள். ராவணன் யார், எதற்காக எரிக்கிறோம் என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது. ராவண ராஜ்யம் 5 விகாரங்கள் எப்போதிலிருந்து ஆரம்பமாகியது என்பது கூட யாருக்குமே தெரியாது. ராமராஜ்யம் என்பது சத்தியுகம் த்ரேதா, ராவண ராஜ்யம் என்பது துவாபர கலியுகம் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் இந்த லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. இவர்களுக்கு இந்த ராஜ்யம் எங்கிருந்து எப்படி கிடைத்தது என்பது யாருக்கும் தெரியாது. இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். இதில் கவனம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மிகவுமே அன்பிற்குரிய தந்தை ஆவார். அதனால்தான் அவரை பக்தி மார்க்கத்தில் கூட அழைக்கிறார்கள். பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது துக்கத்தின் பெயர் இருக்க வில்லை. இப்பொழுது துக்கதாமம் ஆகும். எவ்வளவு அநேக தர்மங்கள் உள்ளன. சத்தியுகத்தில் ஒரு தர்மம் இருந்தது. இத்தனை ஆத்மாக்கள் அனைவரும் எங்கே சென்று விடுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் கண் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சாஸ்திரங்களினால் ஞானத்தின் 3வது கண் யாருக்குமே கிடைப்பதில்லை. ஞான கண்ணை ஞான கடலான பரமபிதா பரமாத்மா தான் அளிக்கிறார். ஆத்மாவிற்கு 3வது கண் கிடைக்கிறது. நான் எவ்வளவு பிறவிகள் எடுத்துள்ளேன் என்பதை ஆத்மா மறந்துவிட்டுள்ளது. சத்தியுகத்தில் இருந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் எங்கு போய்விட்டது? மனிதர்கள் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள் என்றும் பாடுகிறார்கள். 84 சக்கரம் என்று கூறுகிறார்கள். ஆனால் எந்த ஆத்மா 84 பிறவிகள் எடுக்கிறார்? யார் முதலில் பாரதத்தில் வருகிறார்களோ அவர்கள் தேவி தேவதைகளாக இருந்தார்கள். பிறகு 84 பிறவிகள் அனுபவித்து கடைசியில் தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஹே பதித்த பாவனரை என்றும் பாடுகிறார்கள். எனவே நாம் தூய்மையற்றவர்கள் என்பதை நிரூபித்துக் கொள்கிறார்கள். எனவே ஹே பதித்த பாவனரை, எங்களை தூய்மையாக ஆக்க வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். யார் அவர்களே தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பிறகு மற்றவர்களை எப்படி தூய்மையாக ஆக்குவார்கள்? அரைகல்பமாக பக்தி மார்க்கத்தில் ராவண ராஜ்யம் 5 விகாரங்கள் இருக்கும் காரணத்தால் இந்த அளவு துக்கத்தை அடைந்துள்ளது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். 84 பிறவிகள் எடுக்கிறார்கள், அதன் கணக்கையும் புரிய வைக்க வேண்டும். முதன் முதலில் சத்தியுகத்தில் இருப்பவர்கள் சத்தோ பிரதானமானவர்கள், பிறகு திரேதாயுகத்தில் இருப்பவர்கள் சத்தோ நிலை. ஆத்மாவில் துருப்படுகிறது. தந்தை பாரதத்தில் தான் வருகிறார். சிவ ஜெயந்தி ஆகும் அல்லவா? மற்ற அனைத்து ஆத்மாக்களோ கர்ப்பத்தில் ஜென்மம் எடுக்கிறார்கள். நான் சாதாரண வயோதிக உடலில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இது அவருடைய அநேக பிறவிகளின் கடைசி பிறவி. இந்த விளக்கங்கள் யாரோ ஒருவருக்கு மட்டும் அளிக்கப்படுவதில்லை. இது கீதா பாடசாலை மனிதனை தேவதையாக ஆக்குவதற்காக இந்த ராஜயோகம் கற்பிக்கப்படுகிறது. சொர்க்கத்தின் அரசாட்சியை பெறுவதற்காக நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். இதை தந்தைதான் கொடுக்க முடியும். கீதை படிப்பதால் யாரும் ராஜாவாக ஆவது இல்லை, இன்னுமே ஏழையாகிக் கொண்டே போகிறார்கள். தந்தை கீதையின் ஞானத்தை கூறி ராஜாவாக ஆக்குகிறார். மற்றவர்கள் மூலமாக கீதை கேட்பதால் ஏழையாகிவிட்டுள்ளார்கள். பாரதத்தில் இந்த லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது தூய்மை சுகம் அமைதி இருந்தது. தூய்மையான இல்லற ஆசிரமமாக இருந்தது. அங்கே இம்சை என்ற பெயரே இருக்கவில்லை. பிறகு துவாபர யுகத்திலிருந்து இம்சை ஆரம்பமாகியுள்ளது. காமவாளை செலுத்தி உங்களுடைய நிலை இவ்வாறு ஆகிவிட்டுள்ளது. சத்தியுகத்தில் 100% செழிப்புடன் இருந்தார்கள். சதோ பிரதானமாக இருந்தார்கள். இந்த ரகசியத்தை பற்றி எந்த ஒரு மனிதரோ சாது சன்னியாசியோ அறியாமல் உள்ளார்கள். ஞானக்கடலாக பதீத பாவனராக இருக்கும் தந்தை வந்து சதோ பிரதானமாக ஆவதற்கான யுக்தியை கூறுகிறார். ராவணனுடைய வழிப்படி நடப்பதால் மனிதர்களின் நிலை என்னவாக ஆகிவிட்டுள்ளது? ராஜாக்கள் கூட தூய்மையாக வாழ்ந்து போயிருக்கும் ராஜாக்களின் பாதங்களை வணங்குகிறார்கள். மேலும் நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள், நாங்கள் கீழானவர்கள், பாவிகள் என்கிறார்கள். எங்களுக்குள் எந்த குணமும் இல்லை, நீங்களே இரக்கம் காட்டுங்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் வந்து எங்களை ஆலயத்திற்கு தகுதியுடையவராக ஆக்குங்கள். தந்தை வந்து எப்படி மீண்டும் தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறார் என்பது யாருக்குமே புரிய வருவதில்லை. நாமேதான் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாமேதான் சத்திரியர் வைஷ்யர் சூத்ரராக ஆனோம். இத்தனை பிறவிகள் எடுத்தோம். இப்பொழுது 84 பிறவிகள் முடிந்துவிட்டுள்ளது. மீண்டும் உலகின் சக்கரம் சுழல வேண்டியுள்ளது. எனவே மீண்டும் நீங்கள் இங்குதான் தூய்மையாக ஆக வேண்டும். பதீதமானவர்களோ சுகதாமம் சாந்திதாமத்திற்கு செல்ல முடியாது. சதோ பிரதானமாக இருந்த நீங்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தங்க யுகத்திலிருந்து பிறகு இரும்பு யுகத்திற்கு வந்துள்ளீர்கள். பிறகு தங்க யுகத்தினர் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் முக்திதாமம் சுகதாமத்திற்கு செல்ல முடியும். பாரதம் சுகதாமமாக இருந்தது, இப்பொழுது துக்கதாமமாக உள்ளது. கண்ணில்லாத எங்களுக்கு வழி கோருங்கள் என்று பாடலிலும் கேட்டீர்கள். நாங்கள் எப்படி எங்களுடைய சாந்தி தாமத்திற்கு செல்வது? அவர்களோ பரமாத்மா சர்வ வியாபி ஆவார். இந்த அவதாரம் பரசுராம அவதாரத்தை எடுக்கிறார் என்கிறார்கள். இப்பொழுது தந்தை பரசுராமராக ஆகி யாரையாவது கொன்றிருப்பாரா என்ன? அவ்வாறு ஆகியிருக்க முடியாது. நீங்கள் இந்த சக்கரத்தில் எப்படி 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஹே ஆத்மாக்களே, ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள். தேக அபிமானியாக ஆகி நீங்கள் முற்றிலும் துக்கமுடையவர்களாக, ஏழைகளாக, நரகவாசிகளாக ஆகிவிட்டுள்ளீர்கள். சொர்க்கவாசி ஆக வேண்டும் என்றால் அவசியம் ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டும். ஆத்மாதான் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறது. இப்பொழுது 84 பிறவிகள் முடிந்து விட்டுள்ளன. மீண்டும் சத்தியுக ஆரம்பத்திற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். மற்ற தொடர்புகளிலிருந்து புத்தியின் நினைவை துண்டியுங்கள். தாராளமாக இல்லற காரியங்களில் இருங்கள். தங்களை ஆத்மா என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆத்மா ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறது. ஆத்ம உணர்வுடையவராக வேண்டும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் துரு அனைத்தும் எரிந்து போய்விடும். நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். பிறகு நான் அனைத்து குழந்தைகளையும் அழைத்து செல்வேன். எனது வழிபடி நடக்கவில்லை என்றால் இந்த அளவு உயர்ந்த பதவியை அடைய முடியாது. இந்த லட்சுமி நாராயணருடைய பதவி உயர்ந்தது ஆகும். இவர்களுடைய ராஜ்யம் இருந்த பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. துவாபர யுகம் முதற்கொண்டு மற்ற தர்மங்கள் வருகின்றன. சத்தியுகத்தில் மனிதர்களும் குறைவாக இருப்பார்கள். இப்பொழுதோ அதிகமான தர்மங்கள் ஆகிவிட்டிருக்கும் காரணத்தால் எவ்வளவு துக்கமுடையவர்களாக ஆகிவிட்டுள்ளார்கள். அதே தேவதா தர்மத்தினர் இப்பொழுது மீண்டும் தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கும் காரணத்தால் தங்களை தேவதை என்று கூறுவது இல்லை, ஹிந்து என்று பெயர் வைத்து விட்டுள்ளார்கள். ஹிந்து என்று ஒரு தர்மம் கிடையாது. ராவணன் உங்களை இதுபோல ஆக்கிவிட்டுள்ளான் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் தகுதியுடைய தேவதைகளாக இருந்த பொழுது முழு உலகத்தின் மீதும் ஆட்சி இருந்தது. அனைவருமே சுகமாக இருந்தார்கள். இப்பொழுது துக்கமுடையவர்களாக ஆகிவிட்டுள்ளார்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அது இப்பொழுது நரகமாக ஆகிவிட்டுள்ளது. பிறகு நரகத்தை நிர்விகாரி என்று கூறப்படுகிறது. இங்கு இருக்கும் மனிதர்களோ முழுமையான விகாரிகள். இவர்களுக்கு தூய்மையற்றவர்கள் என்று கூறப்படுகிறது. பாரதம் சிவாலயமாக இருந்தது, சிவபாபாவினால் உருவாக்கப்பட்டதாக இருந்தது. தந்தை சொர்க்கத்தை உருவாக்குகிறார். பிறகு ராவணன் நரகத்தை உருவாக்குகிறார். ராவணன் சாபத்தை கொடுக்கிறார். தந்தை 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். எந்த ஒரு தேகதாரியையும் இல்லை. தேகதாரிக்கு பகவான் என்று கூறப்படுவது இல்லை. பகவானோ ஒரே ஒருவராவார். தந்தை எல்லையில்லாத ஆஸ்தியை அளிக்கிறார். பிறகு ராவணன் சாபத்திற்கு உள்ளவராக ஆக்கி விடுகிறான். இந்த சமயம் பாரதம் சாபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. மிகவுமே துக்கமுடையதாக இருக்கிறது. இப்பொழுது இந்த ராவணன் மீது வெற்றி அடைய வேண்டும். தானம் கொடுத்தால் கிரகணம் விடுபடும் என்று பாடப்படுகிறது. அந்த கிரகணம் பிடிப்பதென்பது பூமியின் நிழல். இப்பொழுது தந்தை கூறுகிறார், உங்கள் மீது 5 விகாரங்கள் என்ற ராவணனுடைய கிரகணம் உள்ளது. இந்த 5 விகாரங்கள் தானமாக கொடுத்து விட வேண்டும். நாம் ஒரு பொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டோம் என்று முதல் தானம் கொடுங்கள். இந்த காமவாழ்தான் மனிதனை தூய்மையற்றவராக ஆக்குகிறது. நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, தந்தை அளிக்கும் ஞானத்தை முழு கவனம் கொடுத்து படிக்க வேண்டும். ஞானத்தின் மூன்றாவது கண் மூலமாக தங்களது 84 பிறவிகளை அறிந்து இப்பொழுது இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆக வேண்டும். ராவணனுடைய சாபத்திலிருந்து தப்பித்து இருக்க ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். 5 விகாரங்களை தானமாக கொடுத்துவிட வேண்டும். ஒரு தந்தையின் வழிபடி நடக்க வேண்டும். வரதானம், கிரீடம் மற்றும் திலகம் அணிந்து பாப் தாதாவின் உதவியாளராகி தந்தையின் உள்ளமெனும் ஆசனத்தில் உறைந்தவர் ஆகுக. ஒருவர் அரியணையில் அமரும் பொழுது திலகமும் கிரீடமும் அவர்களின் அடையாளமாகிறது. அவ்வாறே தந்தையின் உள்ளத்தில் இடம் பிடித்தவர்களின் நெற்றியில் எப்பொழுதும் அழியாத ஆத்ம திலகம் தொலைவில் இருந்தே பழிச்சென்று தென்படுகிறது. அவர்களது முகத்திலும் கண்களிலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை நிறைந்த பாவனை தென்படுகிறது. அவர்களது ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் யாவும் தந்தைக்கு நிகராகிறது. ஸ்லோகன், சரளமான நினைவிற்காக சரளத்தன்மை எனும் குணத்தை கையாளுங்கள். சம்ஸ்காரங்களை சரளமாக வையுங்கள். அவ்யக்த சமிஞ்சை, எப்பொழுதும் ஆடாத அசையாத ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். யாரொருவர் நாடகம் எனும் ஞான சக்தியை நடைமுறை வாழ்வில் கையாளுவாரோ அவர் ஒருபொழுதும் பதட்டத்தில் வர முடியாது. எப்பொழுதும் ஒரே சீரான ஆடாத அசையாத நிலையை பெற செய்யும் சிறப்பான சக்திதான் நாடகம் எனும் ஞானம். இதனை சக்தியாக பயன்படுத்துபவர்கள் ஒருபொழுதும் தோல்வியடைய முடியாது. இந்த மங்களகரமான நாடகத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் ஏதேனும் ஒரு நன்மை அடங்கியுள்ளது. பொறுமையுடன் பார்வையாளராக இருக்கும் பயிற்சியை மேற்கொண்டால் ஆடாமல் அசையாமல் இருப்பீர்கள். ஓம் சாந்தி.